السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله الملك المنان، والصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد سيد ولد عدنان، وعلى آله وأصحابه الذين اتبعوه بإحسان. أما بعد، பேரருளாளன் பெரும் கிருபையாளன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஆரம்பமாக போற்றி புகழ்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவன், இணை துணையற்றவன், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். அல்லாஹ்வின் இறுதி தூதர், எங்கள் தலைவர் அன்பு நபி முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அருமை குடும்பத்தவர்கள், அரும் தோழர்கள், அவர்களின் வழியை பின்பற்றுகிறவர்கள், அவர்களது வழிக்காக உழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய அனைத்து நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் பின்னலடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி வாழும்படி ஆரம்பமாக எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய முபாரக்கான இந்த வீட்டிலே, அவனின் ஒரு இபாதத்திலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவனலோகத்திலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளுக்கும் ஏவல்கள் விளக்கல்களுக்கும் போதனைகளுக்கும் அறிவுரைகளுக்கும் கட்டுப்பட்டு இருக்கிறோம். நமது சொல் செயல் எல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய வரம்புகளை மீறாத வண்ணம் இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற அனைத்து காரியங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆனும் அவன் பணித்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலும் நமக்கு முன்னே வந்து நிற்கும். இவற்றை பின்பற்றி ஒழுகுகின்ற போதுதான் நாம் அல்லாஹ் தஆலாவை உண்மையாக விசுவாசித்தவர்களாக, அவனுக்கு முழுக்க கட்டுப்பட்டு நடப்பவர்களாக ஆகுவோம், முஃமின்களாக முஸ்லிம்களாக ஆகுவோம். எப்பொழுது இந்த வரையறைகளை மீறி நடப்போமோ, நமது ஈமானில் தளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற இஸ்லாமில் நமக்கு தளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பது பொருளாகும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் நமது விவகாரங்களில் தொழுகை உட்பட இபாதத்துகள் உட்பட நம்முடைய குடும்பம் எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வழிகாட்டல் பிரகாரம் அமைத்துக் கொள்வதிலே ஆர்வம் காட்டுவது போல, இன்னோரென்ன வாழ்க்கையின் அம்சங்கள் எல்லாவற்றிலும் ஆர்வம் காட்டுபவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு முன்னே இந்த உலகத்திலே இருக்கின்ற சகல விவகாரங்களிலும், நாம் தொடர்பு வருகின்ற அனைத்து விடயங்களிலும் நமக்கு அல்லாஹ் பெரியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பதில் அவனை தவிர இரண்டாவது ஒருவனோ ஒன்றோ பெரிதாக இருக்கப்படாது. எல்லா விடயங்களிலும் அவனை முதன்மைப்படுத்தி வாழ வேண்டும். இதுதான் அல்லாஹு அக்பர் என்பதன் பொருளாகும். அல்லாஹ் பெரியவன் என்று சொன்னால் அல்லாஹுவின் பேச்சு பெரியது, அவனின் போதனை பெரியது, அவனின் கட்டளை பெரியது, அவனின் ஏவல் பெரியது, விளக்கல் பெரியது, அவனுடைய வழிகாட்டல் பெரியது, அவனுடைய தூதர் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியவர்கள். அவன் எதையெல்லாம் செய்யும்படி செல்லுகின்ற போது எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு முறையை காட்டினானோ அந்த முறை பெரியது, அவனுடைய வரையறைகள் பெரியவை. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, இதுதான் அல்லாஹு அக்பர் என்பதன் உள்ளார்ந்த அர்த்தமாகவும் விளக்கமாகவும் இருக்கிறது. எந்த விடயத்திலே நாம் அல்லாஹு தஆலாவை புறந்தள்ளி வைத்து விட்டு அவனின் போதனைகளை ஓரம் கட்டி வைத்து விட்டு அவன் சொன்னவற்றை ஓரளவு பிறகு பார்ப்போம் என்று தள்ளி வைத்துவிட்டு நடக்க ஆரம்பிப்போமோ, இப்பொழுது நாம் அல்லாஹு தஆலாவை அக்பர் என்று சொல்லுகிற அளவுக்கு நமது இதயத்திலே அக்பராக வைத்துக் கொள்ளவில்லை, பெரியவனாக வைத்துக் கொள்ளவில்லை. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, இந்த விடயத்தில் நாம் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். நமது இஸ்லாம் இபாதத்துகளை சொல்லித் தந்தது, கொடுக்கல் வாங்கலை சொல்லித்தந்தது, பொருளீட்டுவதை சொல்லித்தந்தது, கற்றல் கற்பித்தலை சொல்லித்தந்தது, குடும்ப உறவை சொல்லித்தந்தது, வாழ்க்கை குடும்பத்தில் ஒரு வாழ்க்கையின் பகுதி அமைந்திருக்கிறது அதனை சொல்லித்தந்தது, பெற்றார் பிள்ளை உறவை சொல்லித்தந்தது, கணவன் மனைவி உறவை சொல்லித்தந்தது, ஆசிரியர் மாணவன் உறவை சொல்லித்தந்தது, ஆள்பவன் ஆளப்படுபவன் உறவை சொல்லித்தந்தது, மேலே உள்ளவர் கீழே உள்ளவர் உறவை சொல்லித்தந்தது. சகோதரர்களே, இது எல்லாம் இஸ்லாத்தின் பரந்து விரிந்த ஆழமான அகலமான பக்கங்களாகும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பக்கங்களில் ஒன்றுதான் மக்களை நிர்வகிக்கிற ஒரு பக்கம், மனிதர்களை நிர்வகிக்கிற ஒரு பக்கம். அது ஆட்சியாளராக இருப்பார், கீழே இருப்பவர்கள் குடிமக்களாக இருப்பார்கள். அவருக்கு கீழே பறந்து விரிந்திருக்கக்கூடிய நிலப்பரப்பில் செறிந்து வாழக்கூடிய அல்லது விரிந்து வாழக்கூடிய மனிதர்களை நிர்வகிப்பதற்காக வேண்டி சில சில சிறிய ஏற்பாடுகள் இருக்கும். அவை சிறிய அரசாங்கங்கள் போன்று செயல்படும். அவை உள்ளூராட்சி மன்றங்கள் என்று தற்காலத்திலே நாம் அழைத்துக் கொள்வோம். இப்படியான இந்த ஆளுகின்ற ஆளப்படுகின்ற விடயத்திலும் அரசாட்சியிலையும் அல்லாஹு தஆலாவுடைய வழிகாட்டல் இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நாம் ஏன் இதனை பற்றி குறிப்பிட்டு பேசுகிறோம் என்றால், நாம் இப்படியான சிலரை இந்த பொறுப்புக்கு அமர்த்துகின்ற ஒரு தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அரசாட்சியின் ஒரு பகுதி உள்ளூராட்சியாக இருக்கிறது. ஒரு பிரதேசத்தின் நிர்வாகத்தை உள்ளூர் மட்டத்திலே செய்கின்ற ஒரு நிர்வாகம் உள்ளூராட்சி நிர்வாகமாகும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆட்சியை செய்கின்றவர்களுக்கு நாம் எந்த வகையில் உதவலாம், அவர்களுக்கும் நமக்கும் இடையிலான உறவு யாது என்பதை பற்றியும், இந்த கட்டத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் சிந்திப்பதற்காக இந்த பீடிகையை நான் போட்டிருக்கிறேன். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளிலே, அவர்களின் வழிகாட்டல்களிலே இந்த நிர்வாகம் பற்றிய தெளிவுகள் கிடைக்கின்றன. அவை செயல் ரீதியாகவும் இருக்கின்றது, சொல் ரீதியாகவும் இருக்கிறது. இதற்கு மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அல் குர்ஆனிலே சொல்லி வைத்தான், வழிகாட்டல்களை நல்கி வைத்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமது பொறுப்புகளை ஒருவரை கொண்டு செய்வதற்காக வேண்டி நாம் அமர்த்துகிற போது அவர் எத்தகைய பண்புகள் கொண்டவராக அல்லது தகைமைகள் கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தி வைத்தான். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நான்கு விடயங்களை சொன்னான். இந்த நான்கு அம்சங்களும் நீங்கள் ஒருவரை பொறுப்புக்கு நியமிக்கிற நேரத்திலே, பதவி ஒன்றுக்கு அமர்த்துகிற நேரத்திலே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய அம்சங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு விளக்கம் சொன்ன இமாம்கள் எழுதி வைத்துள்ளார்கள். ஒன்று ஹஃபீஸ், அவர் பாதுகாப்பவராக இருக்க வேண்டும். இரண்டு அலீம், அறிவுள்ளவராக இருக்க வேண்டும். மூன்று கவி, பலம் பொருந்தியவராக இருக்க வேண்டும். நான்கு அமீன், நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும். இந்த நான்கு பண்புகளும் அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுப்பு சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம். பொறுப்பின் தன்மை, அளவு, ஆழம், அகலம் எல்லாமே ஆளை பொறுத்து, நிர்வாகத்தை பொறுத்து, நிர்வகிக்கப்படுபவர்களை பொறுத்து, அந்த நிர்வாகத்தின் கீழ் வரக்கூடியவற்றையும் வரக்கூடியவர்களையும் பொறுத்து வித்தியாசப்படலாம். ஆனால் இந்த நான்கு பண்புகளும் கண்டிப்பாக பார்க்கப்பட வேண்டும். எவரை நாம் ஒரு பொறுப்புக்கு அமர்த்துகிறோமோ அந்த வேளையிலே உள்ளூராட்சி மன்றம் என்பது உள்ளூர் நிர்வாகத்தை செய்வதற்குரிய மிகவும் பலம் பொருந்திய ஒரு அரசாங்கம். மத்திய அரசாங்கத்தை போன்ற ஒரு அரசாங்கம் அல்ல உள்ளூராட்சி என்பது. அது நகரசபையாக இருக்கலாம், மாநகர சபையாக இருக்கலாம், பிரதேச சபையாக இருக்கலாம். உள்ளூராட்சி என்று வருகிற போது அந்த ஊர் அதற்கு கீழே தான் இருக்கிறது, அந்த முழு பிரதேசமும் அதற்கு கீழே தான் இருக்கிறது. அதன் தலைவர் அவர் நகர பிதா என அழைக்கப்படுகிறார். இந்த நாட்டில் மட்டுமல்ல, ஐரோப்பாவிலும் கூட, அமெரிக்காவிலும் கூட சிபிபாத நகர பிதா என்று அழைக்கப்படுகிறார். அவருக்கு இருக்கிற அந்தஸ்தும் மரியாதையும் அலாதியானது. அதுபோல அவருக்கு இருக்கிற அதிகாரமும் தனியானது. அவர் அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் தந்தை போல் ஆனவர். அதனால்தான் அந்த பிரதேசத்து மக்களின் தலைவர் என்று சொல்லுவதை காட்டிலும் ஒருபடி மேலே சென்று அந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் ஒரு பிதாவாக தந்தையாக இருக்கிறார். நமது குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடியவர்களில் பெரியவராக நம்மை ஈர்ந்தெடுத்த தந்தையை மதிப்பது போல அந்த பிரதேசமும் பிரதேசத்தில் வாழ்கிற மக்களும் அவரை ஒரு தந்தையாக மதிக்க வேண்டும் என்பது இந்த வார்த்தையில் இலையோடி போயிருக்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நகரத்துக்கின் தந்தையாக இருப்பவர் அவருக்கு கீழ்தான் அந்த நகரமே இருக்கிறது. அந்த பிரதேசத்தின் பிரதம நிர்வாகியும் அவர்தான். அந்த பிரதேசத்தின் முதல் பிரஜையும் அவர்தான். அந்த பிரதேசத்தின் முதல் பிரஜையும் அவர்தான். அந்த பிரதேசத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் கூட அவரின் கீழ்தான் நிர்வாக ஒழுங்கின்படி வருகிறார். பாராளுமன்றத்தில் இருக்கிற எம்பியும் கூட யூசியின் சேர்மனின் கீழே தான் இயங்க வேண்டும் என்பது எழுதப்படாத சட்டம் ஒன்றாகும். அதே நேரத்திலே அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் எழுதப்பட்ட சட்டம் ஒன்றாகவும் இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான ஒரு பெரிய நிர்வாகியையும் நகரத்தின் முதல் பிரஜையையும் அவரின் துணைக்காக அவருக்கு தூணாக தோளாக இருந்து நகர நிர்வாக இயந்திரத்தை கொண்டு செல்வதற்காக அவ்வந்த வட்டாரங்களுக்கென்ன சில பிரதிநிதிகளையும் தெரிவு செய்கிற ஒரு பொறுப்பு வாய்ந்த தேர்தலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது இந்த நபர்களை குறிப்பிட்ட பிரஜைகளை இந்த நகர நிர்வாக பொறுப்புக்கு நியமிக்கிற போது ஏற்கனவே நான் சொல்லி வைத்த இந்த நான்கு அம்சங்களையும் நாம் தெரிவு செய்கிற ஒவ்வொரு அரசியல் பிரதிநிதியிடமும் பார்க்க வேண்டியிருக்கிறது. நமது வட்டாரத்திலே எவரை தெரிவு செய்ய போகிறோமோ அவர்தான் அந்த இடத்திலே நமக்கு முக்கியமானவராக இருக்கிறார். கட்சி இரண்டாம் பட்சமானது. நாம் தெரிவு செய்து அனுப்புகிற நமது பிரதிநிதி நமக்கு முதலாம் ஆவனானவர். கட்சியிலே அவர் இருப்பார், பிறிதொரு கட்சிக்கு மாறிக்கொள்வார். இதெல்லாம் அன்றாடம் நாம் காணுகின்ற கேள்விப்படுகின்ற அம்சங்கள். ஆகவே அவர்களுடைய கட்சி தாவல்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. அவர்கள் நமது பிரதிநிதியாக இருக்கும் வரைக்கும் அவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் நமக்கு பிரதிநிதியாக இருக்கிறார். நமது விவகாரங்களை பற்றி பேசுவதற்கும் நமது தேவைகளை சொல்லுவதற்கும் நமது பிரதேசத்தின் அபிவிருத்திகளை செய்வதற்கும் குறிப்பாக அந்த பிரதேசத்தின் உள்கட்டமைப்பை நிர்வகிப்பதற்கும் அதனை மிகச்சரியாக இயக்குவதற்கும் உரிய ஒரு நேரடி பிரதிநிதியை நமது வட்டாரத்திலே தெரிவு செய்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர் இந்த பொறுப்பை பாதுகாப்பவராக இருக்க வேண்டும். இந்த பொறுப்பையும் இந்த பொறுப்பின் உரிமைகள் கடமைகளையும் இந்த வட்டாரம் என்று வருகிற போது அந்த வட்டாரத்தில் வாழுகின்ற மனிதர்களையும் மிருகங்கள் பறவைகளையும் அங்கு இருக்கின்ற உள்கட்டமைப்பாக இருக்கக்கூடிய பாதைகள் நீர்வளங்கள் நிலவளங்கள் எல்லாவற்றையும் பாதுகாப்பவராக அவர் இருக்க வேண்டும். இரண்டாவது அலீம், இதனை பற்றி அறிவுள்ளவராக இருக்க வேண்டும். இந்த வளங்கள், இந்த பொருட்கள், இந்த மனிதர்கள், அவற்றை நிர்வகிக்கிற முறை, அதில் பேணப்பட வேண்டிய உரிமைகள், கடமைகள் எந்த நேரத்திலே எந்த இடத்திலே எரியது செய்யப்பட வேண்டும், எந்த காலத்திலே எரியது அமைக்கப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை எல்லாம் துல்லியமாக அறிந்தவராக இருக்க வேண்டும், அலீம் அறிவுள்ளவராக இருக்க வேண்டும். நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் எகிப்து நாட்டின் மன்னனிடம் தன்னை எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய விளை நிலங்கள் பயிர்களுக்கு, அவற்றிலிருந்து வரக்கூடிய மகசூல்களுக்கு அவற்றை சரியாக பேணி அவற்றை உரியவர்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கும் அறுவடையும் அதே சமயத்திலே அவற்றுக்கு தேவையான ஏற்பாடுகளையும் செய்வதற்குமான பொறுப்பை தனக்கு தரும்படி கேட்ட நேரத்திலே யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அரசரிடம், எகிப்தின் அரசரிடம் என்னை எகிப்து என்ற பூமியின் கஜானாக்களுக்கு பொறுப்பாளராக நியமியுங்கள், இன்னி ஹஃபீஸுன் அலீம், பின்னமாக நான் பாதுகாப்பவனாகவும் அறிவுள்ளவனாகவும் இருக்கிறேன், இந்த கஜானாக்களையும் இந்த நில வளங்கள், நீர் வளங்கள், விதைகள், வித்துக்கள், அறுவடை செய்கிற நேரத்திலே என்னென்ன உரிமைகள் கடமைகள் பேணப்பட வேண்டுமோ, அறுவடை செய்த பிறகு என்னென்ன உரிமைகள் கடமைகள் பேணப்பட வேண்டுமோ, எவரவருக்கு எவ்வளவு அளவு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டுமோ, இவற்றை எல்லாம் பாதுகாப்பவனாக இருக்கிறேன், அலீம், இதை எப்படி செய்ய வேண்டும் என்ற அறிவும் எனக்கு இருக்கிறது, விதை பற்றிய அறிவு இருக்கிறது, மரம் பற்றிய அறிவு இருக்கிறது, நிலம் பற்றிய அறிவு இருக்கிறது, நீர் பற்றிய அறிவு இருக்கிறது, எந்த காலத்தில் எந்த பயிரை செய்ய வேண்டும் என்ற பருவகாலம் பற்றிய அறிவு இருக்கிறது, எதனை எந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்ற அறிவு இருக்கிறது, அறுவடை பற்றிய அறிவு இருக்கிறது, அறுவடையின் பின்னர் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய ஏற்பாடுகள் பற்றிய அறிவு இருக்கிறது, அடுத்த போகத்துக்காக சேர்த்து வைக்க வேண்டிய அறிவு, செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் பற்றிய அறிவு இருக்கிறது, இது எல்லாம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லித்தான் தன்னை அந்த பொறுப்பில் அமர்த்துமாறு கேட்டுக்கொண்டார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நியமிக்க போகின்ற, நியமனத்துக்காக தெரிவு செய்ய போகின்ற இந்த நபர்களிடம் முதல் இரண்டு பண்புகளை அல்லாஹாலா இங்கே அடிக்கோடித்து சொன்னான். மூன்றாவது பண்பாக அல்லாஹாலா பலசாலியாக இருக்க வேண்டும் என்று சொன்னான். அவர் அறிவில் பலசாலியாக இருக்க வேண்டும், அவர் அனுபவத்தில் பலசாலியாக இருக்க வேண்டும், அவர் நினைவில் பலசாலியாக இருக்க வேண்டும், அவர் வளங்கள் பற்றிய அதே நேரத்திலே அவற்றிலே அவர் அடைந்திருக்க வேண்டிய பின்புலத்தில் பலசாலியாக இருக்க வேண்டும், அதே சமயத்திலே அவர் வேறு என்னென்ன வகையிலெல்லாம் பலம் பொருந்திருக்க வேண்டுமோ, உடலில் பலசாலியாக இருக்க வேண்டும், சிந்தனையில் பலசாலியாக இருக்க வேண்டும், முன்வைப்பதில் பலசாலியாக இருக்க வேண்டும், தீர்மானங்களை எடுப்பதில் பலசாலியாக இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் மிக என்னென்ன வகையிலெல்லாம் அவரிடத்தில் பலன் தேவைப்படுமோ அந்த நேரத்திலெல்லாம் அவர் பலமானவராக இருக்க வேண்டும். நான்காவதாக அல்லாஹ் சொன்னான், அமீன், நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும். இந்த பொறுப்புக்கள் எல்லாம் அமானிதங்கள். அவர் வெறுமனே பலசாலியாக மட்டும் இருந்து போதாது, அவர் நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும். இது எல்லாம் பொது சொத்துக்கள், பொது பணம், இதனை தன்னுடைய சொந்த பணம் போன்று, செல்வம் போன்று, சொத்து போன்று அவர் கையாளக்கூடாது, அது கையாளலாக இருக்காது, கையாளலாக ஆகி போகும். ஆகவேதான் அல்லாஹ்வுத்தாலா சொன்னான், அமீன், நம்பிக்கையானவராக இருக்க வேண்டும். அவர்கள் நம்பி கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே கிஞ்சித்தும் அவர் துரோகம் செய்ய மாட்டார், கடமைகள் உரிமைகளை பேணுவதிலே அவரை நீங்கள் முழுக்க முழுக்க நம்பலாம், 100% அவரிடத்திலே நம்பிக்கைக்கு மாற்றம் கிடைக்க மாட்டாது, நீங்கள் ஏமாந்து போக மாட்டீர்கள், அவரை நம்பி நியமித்ததற்கு பிறகு அவர் உங்களுக்கு விசுவாசமானவராக இருப்பார், உங்களை விட படைத்த ரப்புக்கு விசுவாசமானவராக இருப்பார். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் எகிப்தில் இருந்து மதியனுக்கு போகிற நேரத்திலே அங்கே போய் முதலாவது மதியனிலே
அவர்கள் சந்தித்தது ஒரு நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை. நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் அவர்களது ஒரு மகள் சொல்கின்றார்கள், இவரை قالت احداهما يا ابت استاجر ان ارمي تندையே, இவரை நீங்கள் கூலிக்கு அமர்த்துங்கள், பொறுப்பாக நியமிக்கலாம், நமது வேலைகளை செய்வதற்கு அவருக்கு கிரயம் கொடுக்கலாம். இன்ன خير من استاجرت القوي الامين, நீங்கள் நிச்சயமாக கூலிக்கு அமர்த்தியவர்களில் மிகச் சிறந்தவர், பலசாலியானவர், நம்பிக்கையானவர் என்று நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஒரு மகன் சொல்லி வைத்ததை அல்லாஹ் தஆலா பதிவு செய்து வைத்திருக்கிறான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பில்கிஸ் ராணியினுடைய சிம்மாசனத்தை அவசரமாக அந்த அரசி தன்னிடம் வந்து சேருவதற்கு முன் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. இந்த நேரத்திலே தன்னுடைய அரசவையிலே ஆலோசித்த போது அங்கே அவர்களோடு சபையில் இருந்த ஒரு ஜின் பேசியது. قال افريت من الجن, افريت என்ற ஜின் சொன்னது, انا اتيك به, அந்த அரியாசனத்தை நான் உங்களிடம் கொண்டு வருவேன், قبل ان تقوم من مقامك, நீங்கள் உங்களது இந்த இருக்கையிலிருந்து எழுந்து விடுவதற்கு முன் நான் கொண்டு வந்து வைப்பேன், وإني عليه لقوي امين, இந்த பணியை செய்வதற்கு பில்கிஸ் ராணியின் சிம்மாசனத்தை இந்த இடத்திலே கொண்டு வந்து வைக்கிற விஷயத்திலே எனக்கு சக்தி இருக்கிறது, அதனை நான் செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கிறது. அதே நேரத்திலே அமீன், அதில் நான் துரோகம் செய்யாமல் நடப்பேன், நம்பிக்கையானவனாக நடந்து கொள்வேன், அந்த சிம்மாசனத்தில் இருக்கின்ற விலை உயர்ந்த எதனையும் நான் கையளிக்க மாட்டேன், எதனையும் நான் திருட மாட்டேன், அதனை அபேஸ் பண்ணி கொண்டு போக மாட்டேன். இப்படி அந்த ஜின் வாக்குறுதி கொடுத்தது. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, இந்த கவி பலசாலியானவர், அமீன், நம்பிக்கையானவர் என்பதையும் இந்த இரண்டு வசனங்களில் இருந்து படிக்கிறோம். மொத்தத்திலே ஹபியுத், பாதுகாப்பவராக, அலீம், அறிவுள்ளவராக, கவி, பலம் பொருந்தியவராக, அமீன், நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும். நாம் பொறுப்புகளுக்கு நியமிக்கிற, பதவிகளுக்கு அமர்த்துகிற எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான பொறுப்புகளில் எல்லாம் மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு பொறுப்புக்கு நாம் ஆட்களை தெரிவு செய்கிற ஒரு தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறோம். பாராளுமன்றத்திற்கு ஒரு பிரதிநிதி அனுப்புவது இதை விட பொறுப்பு குறைந்தது சகோதரர்களே. ஆனால் இது மிகவும் பொறுப்பு வாய்ந்தவர்களை தெரிவு செய்கிற, உள்ளூராட்சி நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய நபர்களை, பிரதிநிதிகளை தெரிவு செய்கிற வேலையிலே இருக்கிறோம். நாம் இடுகிற புல்லடி இதனைத்தான் சொல்லுகிறது. நாம் கட்சியின் சின்னத்துக்கு எதிராக அல்லது சுயேட்சை குழுவின், சுவாதீன குழுவின் சின்னத்துக்கு எதிராக இடுகிற புல்லடி இருக்கிறதே, அது வெறும் புல்லடி அல்ல, அது நமது தெரிவு. இந்த நான்கு அம்சங்களையும் நான் படித்து இந்த ஒரு நபர்தான் எனக்கு மிகவும் இந்த நான்கு அம்சங்களிலும் பொருத்தமானவர் என்று சொல்லுகிற ஒரு தெரிவு சார்ந்த சாட்சியாக இருக்கிறது. இது ஒரு ஷஹாதத் சாட்சியாக இருக்கிறது. நாம் இந்த பண்புகள் நாளையும் நமது வட்டாரத்திலே எவரவரெல்லாம் போட்டியிடுகிறார்களோ அந்த வேட்பாளர்களை பற்றி படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். நமது வட்டாரத்திலே போட்டியிடக்கூடியவர்கள் அவர்கள் யார் என்பதை நாம் முதலில் படிக்க வேண்டும். யார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர், என்ன அறிவு படைத்தவர், என்ன பின்னணி கொண்டவர், என்ன பண்புகள் கொண்டவர், அவருடைய பூர்வீகம் என்ன, இப்பொழுது அவருடைய நிலை என்ன, அவருடைய மக்கள் உறவு எப்படி இருக்கிறது, இதுவரைக்கும் அவர் என்ன செய்திருக்கிறார், எதற்காக இப்பொழுது இந்த பொறுப்பை சுமந்து கொள்வதற்கு வலிந்து வந்திருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் சரியாக படிப்பதோடு அவரிடம் முக்கியமாக படிக்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, அவருடைய வருமான வழி என்ன, அவர் என்ன வருமானங்களை கொண்டிருக்கிறார், அவருக்கு எதுவும் வர்த்தக ரீதியாக வருமானம் இருக்கிறதா, அல்லது வாய்க்கால் தோட்டம் போன்ற ஏதாவது வருமான வழிகள் இருக்கின்றனவா, அல்லது கடற்றொழில் செய்கின்றாரா, அல்லது வேறு ஏதோ வகையிலே அவர் தொழிலாக எதையும் விற்று பிழைக்கிறாரா, அல்லது ஒரு சேவையை கொடுத்து பிழைக்கிறாரா, இன்னொருவரிடம் கூலியாளாக வேலை செய்கிறாரா, எந்த வழியில் அவருக்கு வருமானம் வருகிறது, அவர் எதனை பிழைத்து வாழ்கிறார், அவர் எப்படி வாழ்கிறார், அவரிடம் தங்கியிருக்கக்கூடிய பிள்ளை குட்டிகள் எப்படி வாழ்கின்றன என்பதையும் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதனை அவர் சொல்லுவது அவருடைய கடமையாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, எவரவரெல்லாம் தேர்தலுக்கு முகம் கொடுக்கிறார்களோ, எவரவரெல்லாம் வேட்பாளர்களாக வருகிறார்களோ, அவர்களுடைய வருமான வழிகளையும் உள்ள சொத்துக்களையும் செல்வங்களையும் அவர்கள் பகிரங்கமாக சொல்லியாக வேண்டியது அவர்களுடைய போட்டியின் போது, தேர்தலில் அவர்கள் அமைச்சகராக நிற்கிற போது தேர்தல் சட்ட விதிகளின் படியும் கடமையான ஒன்று. மக்கள் அவர்களை தெரிவு செய்யும் பொறுத்து இதனை கேட்டு தெரிந்து கொள்வது மக்களின் கடமை. அவர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ அதனை அவர் மக்களுக்கு பகிரங்கமாக சொல்வது அவருடைய கடமையாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, அதிகம் பேர் இன்று அரசியலுக்கு வருவதன் உள்ளார்ந்த நோக்கம் என்ன என்பது தெரியுமா? அவர்கள் உழைப்பதற்கு வயிறு கழுவதற்குரிய ஒரு நல்ல முதலீடாக அரசியலை வைத்திருக்கிறார்கள். ஆகவேதான் இவர்கள் மனித சேவைகளுக்காக வருகின்றார்கள் என்பதை விட, நகர சேவைக்காக வருகிறார்கள் என்பதை விட, பிரதேச சேவைக்காக வருகிறார்கள் என்பதை விட, தங்கள் வயிற்று பிழைப்புக்காக அரசியலுக்கு வருகிறார்கள் என்பது இன்று உண்மையாகி கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, ஆகவே இவருடைய வருமான வழிகளை பாருங்கள். அரசியலுக்கு வந்து ஒரு வருமானத்தை அமைத்துக் கொள்வதற்காக வேண்டி வருகிறார் என்றால், இவர்களெல்லாம் மக்கள் சொத்துக்களையும் மக்களையும் பாதுகாப்பவர்களும் அல்ல, அமீன் நம்பிக்கைக்குரியவர்களும் அல்ல. இவர்களை எல்லாம் உதறி தள்ளிவிட வேண்டும். அன்பு சகோதரர்களே, பிரியமானவர்களே, எனவே உங்கள் வட்டாரத்திலே இந்த தேர்தலில் முன்னிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அல்லது தம்மை முன்னிறுத்து வந்திருக்கக்கூடிய இந்த அமைச்சகர்களை நான் சொன்ன இந்த பின்புலத்தில் இருந்து நன்கு படியுங்கள். அதனை படிக்காது நீங்கள் புல்லடியிடுவது நீங்கள் செய்கிற ஒரு பிழையாக இருக்கும். ஷரியத்தின் கண்ணோட்டத்திலே ஒருவரை ஒரு பதவிக்கு அமர்த்துவதை மூன்று வகையில் பார்க்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஷஹாதத், சாட்சி சொல்வதாக பார்க்கப்பட்டிருக்கிறது. மற்றது தௌக்கீல், அவரை உங்களுடைய ஒரு பிரதிநிதியாக தெரிவு செய்வது அமர்த்துவது, உங்களை நீங்கள் அவரை ஒரு பிரதிநிதியாக நியமிப்பது என்ற வகையிலும் பார்க்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஒரு ஷஃபாத், சிபாரிசு செய்வதாகவும் பார்க்கப்பட்டிருக்கிறது. ஷஹாதத் அது உண்மையானதாக இருக்க வேண்டும், சாட்சி சொல்வது உண்மைக்கு மட்டுமே இருக்க வேண்டும், பொய் விடயத்திற்கு சாட்சி சொல்லக்கூடாது. நீங்கள் புல்லடியிடுகிற போது குறித்த அந்த நபர் நமது இந்த நகரத்தின் பொறுப்பை, நமது இந்த வட்டாரத்தின் பொறுப்பை செவ்வனை சுமந்து செம்மையாக நிறைவேற்றக்கூடியவர் என்பதற்கு நீங்கள் சாட்சி சொல்லுகிறீர்கள். அதனை நீங்கள் பொய்யாக செய்வீர்கள் என்றால், அவர் உண்மையிலேயே அதற்கு தகுதியற்றவர் என்று இருக்கும் போது இவர் தகுதியானவர் என்றுதான் நீங்கள் புல்லறியிடுகிறீர்கள் என்றிருந்தால், நீங்கள் சொல்லுகின்ற சாட்சியிலே நீங்கள் பொய்யர்கள். ஷஹாதத்து ஸூர், பொய் சாட்சியம் இஸ்லாத்தில் பெரும் பாவமாக இருக்கிறது. ஃபஜ்தனிபு ருஜ்ஸ மினல் அவ்சான் வஜ்தனிபு கௌல ஸூர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி வைத்தான், நீங்கள் பொய் சொல்வதை தவிர்ந்து கொள்ளுங்கள், பொய் சாட்சியத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுத்தாலா தடை செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய நல்ல இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி சில பண்புகளை அந்த பகுதியிலே குர்ஆனிலே சொல்லுகிற போது, வல்லதீன லா யஷ்ஹதூன ஸூர், அல்லாஹுடைய உண்மையான அடியார்கள், அல்லாஹுவை பயந்து நடக்கிற அடியார்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள் என்று சொல்லி வைத்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, பிரியமானவர்களே, நாம் ரஹ்மானுடைய அடியார்கள், பொய் சாட்சி சொல்லாதவர்கள். பொய் சாட்சி சொல்லாதவர்கள் இந்த நான்கு பண்புகளோ அவற்றில் ஒன்றோ இரண்டோ இல்லாதவர்களை நாம் தகுதியானவர்கள் என புல்லறியிடுவோம் என்றால் பொய் சாட்சி சொல்லுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே பெரும் பாவங்களை உங்களுக்கு சொல்லித்தர வேண்டாமா என்று அங்கிருந்த சபையில் இருந்தவர்களிடம் கேட்டபோது, ஆமாம் சொல்லுங்கள் என்று அங்கிருந்தவர்கள் சஹாபிகள் சொன்னார்கள். சொன்னார்கள், அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், உகூகுல் வாலிதைன், பெற்றோருக்கு மாறு செய்தல், இரண்டையும் சொன்னவர்கள் இப்பொழுது சாய்ந்து கொண்டிருந்தவர்கள் எழுந்து அமர்கிறார்கள். இப்பொழுது அமர்ந்து கொண்டு சொல்கிறார்கள், பொய் சாட்சியம் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, சாய்ந்து கொண்டிருந்த நிலையில் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பெரும் பாவம் என்று சொல்லிக் கொடுத்த நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெற்றோருக்கு மாறு செய்வதை பெரும் பாவம் என்பதை சொல்லிக் கொடுத்தவர்கள் எழுந்து பேசுகிறார்கள் என்றால் என்ன காரணம் தெரியுமா? நான் இப்பொழுது சொல்லுவது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிற ஒன்று, நீங்கள் ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டிய ஒன்று, நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். பொய் சாட்சியமும் மிகப்பெரிய பாவம், பொல்லாத பாவம், பெரும் பாவங்கள் ஒன்று என்று சொன்னார்கள், சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இதனை அறிவிக்கிற அபூ பக்ர ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், அங்கிருந்து நாம் பேசிக் கொண்டோம், லைதஹு சக்கத், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சொன்னது போதுமே, விட்டுவிட்டு இருக்கலாமே என்று நபி அவர்கள் அந்த பொய் சாட்சியம் பொய் சாட்சியம் பொய் சாட்சியம் என்று சொல்லிக் கொண்டு இருந்ததை சஹாபிகள் கூட நபி அவர்கள் இவ்வளவு சொல்லி கஷ்டப்பட வேண்டுமா என்று சொல்லிக் கொள்கிற அளவுக்கு நாம் சொன்னோம், எண்ணிக்கொண்டு சொன்னோம் என்று அந்த விஷயத்தை அறிவிக்கிற சஹாபி அபூ பக்ர ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பொய் சாட்சி சொன்ன குற்றத்துக்கு நாம் ஆளாக கூடாது. சிபாரிசு செய்கிற போது ஒரு விஷயத்துக்கோ அல்லது ஒரு நபருக்கோ சிபாரிசு செய்கிற போது நல்லதுக்கு உண்மைக்கு மட்டும் தான் சிபாரிசு செய்ய வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, ஒமன் யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல்லஹு நஸீபும் மின்ஹா ஒமன் யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் சஜ்ஜியத்தன் யகுல்லஹு கிஃலும் மின்ஹா. அல்லாஹ் தஆலா ரெண்டு வகையான ஷஃபாஅத்துகள் சிபாரிசை பற்றி சொன்னான். நீங்கள் செய்கிற சிபாரிசு நல்லதாக இருந்தால் சிபாரிசு செய்கிற உங்களுக்கு அதில் பங்கு உண்டு. நீங்கள் செய்கிற சிபாரிசு பிழையானதாக, கெட்டதாக, தீங்கானதாக இருந்தால் அதிலும் சிபாரிசு செய்த உங்களுக்கு பங்கு உண்டு. சகோதரர்களே, ஒருவரை தகுதி இல்லாத ஒருவரை ஒரு பதவிக்கு தகுதியானவர் என்று நாம் புல்லடியிட்டால் அவரை அந்த பதவிக்கு சிபாரிசு செய்கிறோம். அங்கே பிழையான ஒரு சிபாரிசை செய்வதனால் அதனால் ஏற்படக்கூடிய பாவத்தின் சமபங்காளியாக தெரிவு செய்த புல்லறியிட்டு நாம் ஆகி போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது நிர்வாகத்தின் வேலைகளை, நகர நிர்வாகத்தின் வேலைகளை செய்வதற்கு நாம் நமது சார்பாக ஒருவரை வக்கீலாக நாம் நியமிக்கிறோம், நமது பிரதிநிதியாக நியமிக்கிறோம். நமது பிரதிநிதியாக நியமிக்கப்படுபவர் நம் சார்பாக நாம் செய்கின்ற வேலையை செய்வதற்கு நியமிக்கின்றோம் என்றால் அதனை செய்வதற்கு தகுதியான ஒருவரைத்தான் நாம் நியமிக்க வேண்டும். சகோதரர்களே, ஒரு நீண்டு விரிந்த பாடம் இஸ்லாத்திலே இந்த மக்கள் தெரிவு, மக்கள் பொறுப்பை சுமப்பதற்குரிய நபர்களை, ஆட்களை தெரிவு செய்வது. எனவே இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள், இந்த விஷயத்தை அலட்சியப்படுத்தாதீர்கள். இன்னும் 2-3 வாரங்களிலே இந்த தெரிவை நாம் செய்ய போகிறோம். ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 நிமிடங்களில் நாம் சொல்லுகிற சாட்சி, நாம் செய்கிற சிபாரிசு, நாம் வழங்குகின்ற பிரதிநிதித்துவம், இது 3 நமக்கே பாதகமாக அமைந்துவிட்டால் அது இம்மையிலும் பாதகமாக இருக்கும், மறுமையிலும் பாதகமாக இருக்கும். எனவே இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள், இந்த விஷயத்தை அலட்சியப்படுத்தாதீர்கள், இதில் எப்பொழுதும் கராராக இருங்கள். ஏற்கனவே சொன்ன இந்த 4 பொதுவானது. இதிலே குடும்ப உறவு பார்க்கப்பட மாட்டாது, அயல் உறவு பார்க்கப்பட மாட்டாது, நட்புறவு பார்க்கப்பட மாட்டாது, முதலாளி தொழிலாளி உறவு பார்க்கப்பட மாட்டாது. சகோதரர்களே, நம்மை கண்டான், நம்மை சந்தித்தான், நமது வீட்டுக்கு வந்தான், நமது வாயிற்படி மிதித்தான், இல்லை நமக்கு பொருளாக பணமாக இது எது எல்லாம் தந்தான் என்பதற்காக அவனை தெரிவு செய்வது இஸ்லாத்தில் உள்ள ஒன்றல்ல. அது மாறாக அமையும் என்றால் நான் ஏற்கனவே சொன்ன பொய் சாட்சி சொன்ன குற்றம், பிழையான சிபாரிசு செய்த குற்றமெல்லாம் வந்துவிடும். எனது தந்தை அவரும் இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறார், ஆனால் அல்லாஹு தஆலா சொன்ன இந்த 4 அம்சங்களிலும் அவரை உரசி பார்க்கிற போது அவர் நெருக்க முடியாதவர், நெருங்க முடியாதவர் என்றிருந்தால் அவரை விட்டுவிட்டு எனக்கு அந்நியமான ஒருவர் பொருத்தமானவராக இருக்கிறார் என்றால் அந்த அந்நியப்பட்ட ஒருவருக்குத்தான் எனது சிபாரிசு இருக்கும், எனது வாக்கு இருக்கும், எனது புள்ளடி இருக்கும், எனது தெரிவு இருக்கும். சகோதரர்களே, இதுதான் இஸ்லாம். கேட்கின்றவன் எனது உறவு என்பதற்காக, எனது நண்பன் என்பதற்காக, எனது சொந்தக்காரன் என்பதற்காக, எனது வீட்டுக்குள் உள்ளவன் என்பதற்காக, எனது சொந்த சகோதரன் என்பதற்காக, எனது மகன் என்பதற்காக, எனது தந்தை என்பதற்காக, எனக்கு படித்துத் தந்த ஆசிரியர் என்பதற்காக, எனக்கு ஓதித்தந்த மாலிம் என்பதற்காகவெல்லாம் இப்படி தெரிவுகள் செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பிரியமானவர்களே, இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள், தெளிவாக இருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து இந்த விஷயங்களிலே நீங்கள் இருக்க வேண்டும், நானும் இருக்க வேண்டும். நமது மன ஆசைக்கு இடம் கொடுத்து எந்த ஒரு தெரிவையும் செய்யலாகாது, எந்த ஒரு நபரையும் பதவிக்கோ பொறுப்புக்கோ அமர்த்தலாகாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அகக்கண்களையும் புறக்கண்களையும் திறந்து வைப்பானாக. நம் அனைவருக்கும் இந்த நான்கு விஷயங்களிலும் தெளிவை தருவானாக. நாம் அமர்த்துகிற பொறுப்புகளிலே நாம் எவரை அமர்த்துகின்றோமோ அவர்களிலே இந்த நான்கு அம்சங்களையும் மிக தெளிவாக தந்து அமர்த்துகிற நல்ல உன்னை பயப்பட்டு நடத்தக்கூடிய மனப்பக்குவத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நம் அனைவரிலும் பொருத்தமானவர்களை இந்த பதவிகளுக்கு நீ அமர்த்தி வைப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய புல்லடிகள், நமது தேர்வுகள், இந்த நான்கு பண்புகளும் மற்றவர்களுக்கு இடப்படுவதிலிருந்து நீ நம்மை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், யா அர்ஹமர் ராஹிமீன், நம்மை உன்னை பயந்து நடத்தக்கூடிய இந்த நான்கு பண்புகளும் செவ்வனே இருக்கக்கூடியவர்களை கொண்டே நம்மை நீ ஆள வைப்பாயாக. அவர்களை, அப்படியானவர்களை நமக்கு பிரதிநிதிகளாக, நம்முடைய நகரத்தின் பொறுப்பாளர்களாக நமக்கு தெரிவு செய்து தந்திடுவாயாக. அவர்களை நமக்கு சோதனைகளாகவோ அல்லது நம்மை அவர்களுக்கு சோதனைகளாகவோ நீ ஆக்கிவிடாதையா அல்லாஹ். நல்லவர்கள் வல்லவர்களை கொண்டு மட்டுமே நாடும் மக்களும் ஆளப்படுகிற ஒரு நல்ல நிலையை நீ தோற்றுவித்து வைப்பாயாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.